கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு மேட்டுப்பாளையம் சபையாரின் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தங்கள் யாவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய கிருபையினால் காலை முதற்கொண்டு எம்மட்டுமாக தெய்வீக உணவை நம் அனைவரையும் அவர் உட்கொள்ள செய்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலும் கூட இந்த ஆவிக்குரிய பாடத்தின் தலைப்பானது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனங்களில் மெய் திருச்சபைக்கான பாடங்கள் மற்றும் எச்சரிப்புகள். ஆகவே இந்த வேத பகுதியினுடைய ஆராய்ச்சி லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் வசன பகுதிகள் 5 முதல் 36 வசனங்கள் கொண்ட ஒரு நீண்ட பகுதியாக இருப்பினும் இந்த ஆவிக்குரிய பாடத்தினுடைய பொருத்தமுற்ற சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். விசேஷமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2 வருகையின் பிரசன்ன காலத்தில் எபிஃபனியா என்ற நிலைமையிலிருந்து வரப்போகின்ற அப்போகாலிப்சிஸ் என்ற முழுமையான வெளிப்படுத்தும் விசேஷித்த தேவனுடைய ராஜ்யம் என்ற பகுதிக்குள்ளாக தேவனுடைய தெய்வீக திட்டம் விரைவாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் யாவரும் தேவனுடைய சத்திய வசனங்கள் மூலமாக ஆராய்ந்தறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய உலகம் என்று சொல்லப்படக்கூடிய நீதி வாசம் செய்யும் அவரது ராஜ்யம் தயாரிப்பதற்கும் அந்த ராஜ்யத்தினுடைய புத்திராகக்கூடிய விசேஷித்த வாய்ப்பில் உள்ள அவரது திருச்சபையின் பிள்ளைகளை படிப்படியாக தயார்படுத்தி ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி அவர் தற்போது அவரது விசேஷித்த ஊழியத்தை ஏறெடுத்து வருவதையும் அநேக சத்திய வசனங்கள் மூலமாக ஏற்றகால தீர்க்க தரிசன உணவின் மூலமாக நாம் யாவரும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த தீர்க்க தரிசன பகுதியில் சுவிசேஷ யுகத்தினுடைய இறுதி பகுதியில் மெய்த்திருச்சபைக்கு நடைபெற வேண்டிய சம்பவங்கள் மற்றும் இஸ்ரேல் தேசத்திற்கு நடைபெற வேண்டிய சம்பவங்கள் மற்றும் உலகத்தின் அமைப்புகள் மீது நடந்தேற வேண்டிய சம்பவங்கள் மற்றும் மிருகத்தின் சொரூபம் கள்ள தீர்க்கதரிசி இந்த அமைப்புகளுக்கு நடந்தேற வேண்டிய சம்பவங்கள் யாவையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து விசேஷித்த தீர்க்க தரிசன முறையில் ஞானமாக அவர் குறித்து நமக்கான பாடங்களை வைத்திருக்கிறார். ஆகவே அவைகள் அனைத்தையும் நாம் தியானிப்பதற்கு தற்போது சமயம் இல்லை. ஆகவே மெய்த்திருச்சபைக்கான பாடப்பகுதியை மாத்திரம் நாம் சற்று தியானிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். குறிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷராக அழைக்கப்பட்டிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கவனங்கள் மற்றும் தெய்வீக திட்டத்தின் மீது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் இவை யாவற்றின் மீதும் நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்றால் விழிப்புள்ள நிலைமையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவர் மீதும் விருப்பத்தையும் எதிர்பார்ப்பையும் வைத்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட விசேஷித்த விழிப்புள்ள நிலைமை நம்முடைய மரண பரியந்தம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தொடர வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் விரும்பி அதற்கே உரிய சத்திய கட்டளைகளை இந்த தீர்க்க தரிசன பகுதியில் குறிப்பாக நமக்காக கொடுத்து நம்மை மென்மேலும் நினைப்பூட்டி நமக்குரிய மீட்பு சமீபமாக இருப்பதை அவர் உறுதியாக அறிவித்துக் கொண்டிருந்தார். ஆகவே அன்பானவர்களே, இந்த லூக்கா சுவிசேஷத்தினுடைய வசன பகுதிகளில் 21 அதிகாரத்தில் 5-9 வசன பகுதி முடிய நாம் வாசிக்க வேண்டியதில்லை. அந்த வசன பகுதி நாம் தியானிக்கும் போது இந்த ஆவிக்குரிய பாடத்தோடு சம்பந்தமுடைய ஒரு பொருத்தமுற்ற ஒரு சத்தியம் என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே அவரது சீஷர்கள் சத்தியத்தின் அறிவை சந்தேகத்திற்கு இடமின்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியிருந்தார். ஆகவேதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தனது சீஷர்களின் மனநிலைமையில் இருந்தது என்ன என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்தவர். ஆதலால் அவர் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதை குறித்தும் அந்த தேவாலயம் இடிக்கப்படும் காலப்பகுதியை குறித்தும் சீஷர்கள் மனதில் எழுப்பின கேள்விகள் மற்றுமுள்ள சந்தேகங்கள் யாவற்றுக்கும் உரிய பதிலை அவர் விளக்கும் போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2 வருகையின் சம்பவத்துடன் அதனுடைய நிகழ்ச்சிகளுடன் இணைத்து சீஷர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாய் ஞானமாய் செயல்பட்டார் நம்முடைய அன்பின் கர்த்தர். ஆகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரது திருச்சபைக்கு தெய்வீக ஆகாரம் தெய்வீக உணவு கொடுக்கும் போது அதிலும் குறிப்பாக ஏற்ற வேளை ஆகாரம் கொடுக்கும் பொழுது பிதாவாகி தேவனுடைய சித்தத்தின்படியே அவர் முழுமையாக நேர்த்தியாக ஏற்ற முறையில் ஏற்ற விதத்தில் ஏற்ற விசேஷித்த ஆவிக்குரிய வார்த்தைகளை மட்டுமே பிரயோகிப்பார். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய மாபெரும் ஊழியத்தின் பாகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மாம்சத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த மெய்த்திருச்சபையின் பிள்ளைகளுக்குரிய அழைப்பில் நாம் இடம்பெறும் போது லூக்கா சுவிசேஷத்தில் 21 அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசன ஏற்றக்கால உணவின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் மற்றும் படிப்பினைகள் மற்றும் ஆலோசனைகள் மற்றும் எச்சரிப்புகள் யாவையுமே நாம் கர்த்தரிடத்தில் உள்ளபடியே பெற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முன்வர வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, லூக்கா சுவிசேஷத்தில் 21 அதிகாரத்தில் அதன் தொடர்ச்சியாக உள்ள அந்த பகுதிகளில், அதாவது 9 வசனம் முதல் 19 வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வசன பகுதிகளில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரது திருச்சபை வரலாற்றை, த ட்ரூ சர்ச் ஹிஸ்டரி என்று சொல்லப்படக்கூடிய அவரது 7 காலகட்டத்தினுடைய சபைக்குரிய வரலாற்றை முன்கூட்டியே அவர் விவரித்து காண்பித்தார். 18 நூற்றாண்டுகளாக மெய்த்திருச்சபை எப்படிப்பட்ட பிரயாணத்தில் பயணிக்க வேண்டும், அந்த மெய்த்திருச்சபை எவ்விதமான சோதனைகளை கடந்து வர வேண்டும், எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதை பயணத்தில் பிரவேசிக்க வேண்டும், அவர்களுடைய பாடுகள், அதில் கர்த்தருடைய உதவி மற்றும் அவர்களுடைய பாடுகளுக்கான பயன்கள் யாவற்றையும் குறித்து அவர் விரிவாக விளக்கி அவர் ஞானமான முறையிலே அவைகளை தொகுத்து கூறியிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இவைகளெல்லாம் இந்த வசன பகுதிகளில், லூக்கா 21 அதிகாரம் 9 வசனம் முதல் 19 வசனம் முடி இருக்கக்கூடிய வசன பகுதிகளை நாம் தியானிக்கும் போது இவர்களினுடைய உரிய சத்திய விளக்கத்தை நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து அதற்கு பின்பதாக வரக்கூடிய வசன பகுதிகளில் லூக்கா 21 அதிகாரம் 20 வசனம் முதல் 24 வசன பகுதிகளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது இஸ்ரேல் தேசம் மீதான சம்பவங்களை குறித்து அவர் விவரமாக அங்கே விவரித்து அவர்களுக்கு நேரிடக்கூடிய காரியங்களையும் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் கூட அங்கே வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கே உரிய நீதியுள்ள தீர்ப்பு எவ்விதத்தில் இடம்பெறும் என்பதை அங்கே விவரித்தார். ஆகவே அன்பானவர்களே, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்க தரிசன விசேஷித்த உணவில் ஆவிக்குரிய தன்னுடைய திருச்சபையை மையப்படுத்தியும் மாம்சத்திலுள்ள இஸ்ரேல் ஜனங்களை மையப்படுத்தியும் விசேஷித்த ஏற்றக்கால உணவை கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவருக்குமான அந்த வகுப்பாருக்கே உரிய தெய்வீக திட்டத்தை விளக்கி காண்பித்தார். அதிலும் குறிப்பாக அந்த லூக்கா 21 அதிகாரத்தினுடைய அதிகாரத்தின் இறுதி பகுதிகளில், லவோதிக்கேயா சபையின் காலகட்டத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாத அங்க வகுப்பினர் அவர்களுக்கே உரிய தெய்வீக வழிகாட்டுதலை, தெய்வீக ஆலோசனைகளை, தெய்வீக திட்டத்தின் மிக துல்லியமான நேர்த்தியான காரியங்களை அவர் பல்வேறு விதங்களில் பல்வேறு முறைகளில் நம்மை தகுதிப்படுத்தும் பொருட்டாக அவர் விவரித்து காண்பித்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, தொடர்ந்து லூக்கா 21 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து 27 வசனம் முடிய இருக்கக்கூடிய வசன பகுதிகளில் நாம் வாசிக்கும் பொழுது அவரது தீர்க்க தரிசன வார்த்தைகளில் ஏற்ற வேளை உணவை நாம் தேவனிடத்தில் கண்டடைகிறோம். குறிப்பா நாம் பார்க்கும்போது அந்த தீர்க்க தரிசன வெளிச்சங்களுக்குரிய அந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கலாம். ஏற்ற வேளை தீர்க்க தரிசன உணவு, அவர் கொடுத்த தீர்க்க தரிசன வெளிச்சத்தில் இஸ்ரேல் தேசம் மற்றும் உலக அமைப்புகள் மற்றும் மிருகம் மற்றும் மிருகத்தின் சொரூபம் மற்றும் மெய்த்திருச்சபை. ஆகவே இப்படிப்பட்ட விதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிப்பிக்கின்ற அந்த மாபெரும் தீர்க்க தரிசன வெளிச்சத்தை பிரகாசிக்க வைத்தார். அவர் விசேஷித்த தெய்வீக ஏற்ற வேளை உணவை அவர் கொடுத்தது லவோதிக்கியா சபையின் காலப்பகுதியில் தற்போது ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் வகுப்பார் என்று சொல்லப்படக்கூடிய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் தற்போது உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஏற்ற வேளை பிள்ளைகளுக்கு பொருத்தமுடையதாக இருக்கிறது. ஆகவேதான் நம்முடைய ஆவிக்குரிய மூத்த சகோதரர்களுடைய எழுத்துக்கள் மற்றும் தேவன் அனுமதித்திருக்கக்கூடிய அவரது விசேஷித்த பரிசுத்த ஆவியின் ஏவுதல்ல கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த தெய்வீக சத்தியங்கள் மற்றும் அதன் உபதேசங்களை கருத்தாய் கற்றுக்கொண்டு அந்த தீர்க்க தரிசன வெளிச்சங்களின் மூலமாக வெளிச்சம் பெற்று அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மெய்த்திருச்சபைக்கே உரிய தகுதிகளை அடைவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை தேவன் நம் முன்பதாக காண்பிக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவன் அருளியிருக்கிற இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த வசன பகுதியில் விவரிக்கும் போது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய உலக அமைப்புகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் போலியான ஆவிக்குரிய மண்டலத்தின் நட்சத்திரங்கள், அவர்களது விழுகைகள் மற்றும் மெய்த்திருச்சபை கடந்து வர வேண்டிய உபத்திரவங்கள், அதன் மத்தியத்தில் அவர்களுக்கு அளிக்கப்படும் உதவிகள், இவைகளை பற்றி விசேஷித்த விதத்தில் அவர் ஞானமான முறையில் நமக்கான படிப்பினைகளை, பாடங்களை அவர் கொடுத்திருக்கிறார். லவோதிக்கியா சபையின் இறுதி பகுதிகளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரது முதலாம் வருகையின் போது கொடுத்து சென்ற விசேஷித்த அந்த தீர்க்க தரிசன வெளிச்சங்கள் இருளுள்ள ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நம்மை விடிவெள்ளி நட்சத்திரத்தை நோக்கி விசேஷித்த அந்த பரலோக பாதையின் பயணத்தை நோக்கி நம்மை அழைத்துச் செல்வதற்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் ஏது உள்ளதாய் காணப்படுகிறது. ஆகவேதான் நம்மாலும் இந்த லவோதிக்கிய சபையின் இறுதி காலப்பகுதியில் கூட தீமையின் செல்வாக்குகள் பல்வேறு விதங்களில் பல்வேறு வகைகளில் வளர்ந்து கொண்டுள்ள போதிலும், பாவி ஜனங்களுடைய எதிர்ப்புகள் பல்வேறு வகைகளில் வலுவடைகின்ற போதிலும், இந்த காலமே பாத அங்கமாகிய அவரது மெய் திருச்சபையின் இறுதி அங்க வகுப்பினரை சுத்திகரிக்கவும் சோதிக்கவும் மெருகேற்றவும் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டுள்ள காலம் என்பதை கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்க தரிசன வசன பகுதியில் தான் அவர் விவரிக்கிறார். ஆகவே அவர் விவரிக்கும் விதமானது வித்தியாசமான தீர்க்க தரிசன பாசி முறையில் இடம்பெற்றிருக்கு. லூகா சுவிசேஷம் 21 அதிகாரம் 28 வசனத்தை கவனமாய் வாசிக்க கேட்போம், படிங்க.
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருந்தால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலம் அவர் தெய்வீக திட்டத்தினுடைய மிக விசேஷித்த பகுதிகளை அவர் தொகுத்து சுட்டி காண்பிக்கிறார். ஆகவே இந்த காரியத்தை நாம் மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நாம் மேற்கூறிய தீர்க்க தரிசன வெளிச்சங்களின் சம்பவங்களை ஒத்திசைவோடு ஒருங்கிணைத்து நாம் தியானிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால், ஆகவே இது லவோதிக்கியா சபையினுடைய இறுதி பகுதி, பாத அங்க வகுப்பினர் மற்றும் குதிங்கால் வகுப்பினர் ஜீவிக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் நாம் செய்ய வேண்டிய விசேஷித்த ஆவிக்குரிய பணிகளை, ஆவிக்குரிய கடமைகளை, ஆவிக்குரிய ஊழியத்தில் தேவன் எதிர்பார்த்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை நாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக தேவ பார்வையிலே காணப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே அந்த நோக்கத்தில், அந்த அடிப்படையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய விசேஷித்த ஏற்றக்கால தீர்க்க தரிசன உணவு இங்கே தொடங்குகிறது. அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவரது மெய்த்திருச்சபைக்கே கொடுக்கக்கூடிய பிரத்யேக பாடங்கள், தனிப்பட்ட பாடங்கள் மற்றும் படிப்பினைகளை இந்த ஆவிக்குரிய வசனத்திலிருந்து நாம் தற்போது ஆராய தொடங்கலாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை குறிப்பிடும் போது 28 வசனத்தில் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது என்று அவர் ஆரம்பிக்கிறார். ஆகவே சுவிசேஷத்தினுடைய இறுதி பகுதியில் லவோதிக்கேயா சபையின் பிள்ளைகள் ஆகிய நாம் இவைகளையெல்லாம் நாம் வாழும் சமகாலத்தில் தேவன் அனுமதித்திருக்கிற பிரகாரம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய மாம்ச கண்களால். இதற்கு முன்பதாகவே நாம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய பல்வேறு சம்பவங்களை அந்த காலத்தில் வாழ்ந்த நம்முடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக நாம் பதிவுகளை பெற்றிருக்கிறோம் மெய்யாகவே. அது மாத்திரமல்ல, அதற்கு முந்தைய காலகட்டத்தில் தேவனுடைய 7 காலகட்ட சபைகளில் அதற்கே உரிய தூதர்கள் மூலமாக தேவன் வைத்திருக்கக்கூடிய ரூட் சேனல் என்று சொல்லப்படக்கூடிய சத்தியத்தின் விசேஷித்த வாசலை திறந்துவிட்ட தூதர்கள் மூலமான உணவையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இவைகளையெல்லாம் நாம் கவனமாய் ஆராய்ந்து நம்முடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறது என்பதின் மீது நம்முடைய முழு கவனமும் நம்முடைய முழு விசுவாசமும் ஏற்பட வேண்டும் என்ற பாடத்தை, அதாவது படிப்பினையை, அதாவது ஆலோசனையை கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய கவனம் மற்றும் நம்முடைய விசுவாசம் மற்றும் நம்முடைய முழு பிரயாசமும் நம்முடைய மீட்பு நம் ஒவ்வொருவருடைய திரையை கடக்கும் நிகழ்ச்சி, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும் விசேஷித்த காலங்கள் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலங்கள். நம்மை ஒவ்வொரு நாளும் தேவன் நியாயத்தீர்ப்பின் பகுதியில் வைத்து நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மூலமாக நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இது மெய்த்திருச்சபை நியாயம் தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விசேஷித்த ஒரு காலம். அது மாத்திரமல்ல, இந்த மெய்த்திருச்சபை இப்படிப்பட்ட சூழலில் அனுமதிக்கப்பட்டிருப்பினும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து 2 வருகையில் பிரசன்னமாகி அவரது மெய்த்திருச்சபையின் பாத அங்க வகுப்பினர் திரையை கடக்காமல் மாம்சத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் கோதுமை மணிகளுக்கே உரிய தகுதிகளை பெறச் செய்வதும் அந்த தகுதிகளை பெற்ற பிற்பாடு அவரது தெய்வீக நியமங்களுக்கேற்ப உரிய குறித்த காலம் வரும்போது அந்த மணிகளை திரையை கடக்க வைப்பதும் அவர் தற்போது மேற்கொண்டுள்ள மாபெரும் ஆவிக்குரிய அறுவடையின் பணி. ஆகவேதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை த சீப் ரீப் ஹார்வெஸ்டர் என்று அங்கே ஆவிக்குரிய வகையில் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே நம்முடைய தலைமை அறுவடையாளர் ஒவ்வொரு கோதுமை மணியையும் உற்று நோக்கி நாம் நம்முடைய ஆவிக்குரிய விசுவாச கண்களை ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலை சத்தியத்தை நேசிப்பதிலும் ஏற்றகால உணவை உட்கொள்வதிலும் நாம் முழு கவனத்தோடு நம்முடைய விசுவாசத்தை அதன் மீது பதிய வைத்து அந்த விசுவாசத்தை பயிற்சியினால் முயற்சி எடுத்து அதை பயிற்றுவிக்கத்தக்கதாக அதன் மீது நம்முடைய முழு பிரயாசங்களையும் எடுத்து அந்த விசுவாசத்திற்கே உரிய சோதனைகள் அனுமதிக்கப்படும் போது அந்த சோதனைகளிலே நம்முடைய விசுவாசத்தை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோமா என்று நம்முடைய தலைமை அறுவடையாளர் நம் ஒவ்வொருவர் மீதும் விசேஷித்த பார்வையின் வீச்சை வீசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் நம்மீது கொண்டிருக்கக்கூடிய இரக்கம், கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை கோதுமை மணியாக மாற்றுவதற்காக அவர் தற்போது ஆவிக்குரிய அந்த நிலைமையிலிருந்து ஏறெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரயாசங்கள், முயற்சிகள், ஊழியங்கள் இவை யாவையும் நாம் கருத்தில் கொண்டு அவைகளை கவனமாய் கனப்படுத்த கடனாளிகளாயிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தராக இயேசு கிறிஸ்து இவைகளை விளக்கமாக அவர் விவரிக்க தொடங்கினார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தனது திருச்சபைக்கே உரிய சில பிரத்யேக அல்லது தனிப்பட்ட அனுபவங்களை அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். பிதாவின் சித்தப்படியே, பிதாவின் திட்டப்படியே. ஆகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து மெய் திருச்சபையை அவர் அணுகும் போது அந்த மெய் திருச்சபைக்கே உரிய தகுதி நிலைமைகளை கொடுப்பதற்கு அவர் வைத்திருக்கக்கூடிய முதலாவது ஆவிக்குரிய பணி சுத்திகரிப்பு, பியூரிஃபையிங் ப்ராசஸ். ஆகவே அவைகளை குறித்து அவர் விவரிக்கிறார். சுத்திகரிப்பின் பணி, த பியூரிபிகேஷன் ஒர்க், இவைகளை குறித்து லூக்கா சுவிசேஷத்தில் அவர் தெளிவாக விளக்குகிறார். மற்றும் மூத்த சகோதரருடைய எழுத்துக்கள் நாம் பார்க்கும்போது இந்த சுத்திகரிப்பின் பணி எத்தனை நாட்கள் அல்லது எத்தனை மாதங்கள் அல்லது எத்தனை வருடங்கள் நீட்டிப்பு செய்யப்படக்கூடும் அல்லது உடனடியாக முடிந்துவிடுமா என்ற சில கேள்விகளை கூட அநேக சகோதரருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான். ஆகவே ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 5569 பேராகிராஃப் 4 ஆவிக்குரிய தேவனுடைய சத்தியங்களை ஆராய்ந்த ஏழாம் கால சபைக்கே உரிய தேவனால் அனுமதிக்கப்பட்ட விசேஷித்த தூதன் சார்ல்ஸ் தேஸ் ரசல் அவர்கள் அதற்கே உரிய விடையை இவ்விதமாக கொடுத்தார். The Lord did not say how I so me must live day by day just as though this was the last day on this side of the veil. ஆகவே இவைகளை குறித்ததான தமிழாக்கத்தை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். நாம் மாம்சத்திலிருந்து இந்த திரையை கடப்பதற்கு ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தின் இறுதி நாளென கருதி பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். இந்த ஒரு நோக்கத்தை தான் கர்த்தர் அவரது வசனத்தில் வைத்திருக்கிறார். ஏனென்றால் உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால், இட் இஸ் வெரி நை, இது மிகவும் சமீபமாயிருக்கிறது. ஆகவே நம் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் ஒவ்வொருவரும் சுத்திகரிப்போடு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாய நிலைமையில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்து இவ்விதமாக தேவன் மூலமா நமக்கான ஒரு பாடத்தை, நமக்கான ஒரு கவனத்தை, நமக்கான விசேஷித்த ஒரு ஆலோசனையை, எச்சரிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இறுதி நாளென ஒவ்வொரு நாளையும் நாம் கருத துவங்கினால் நம்முடைய மீட்பு வெகு சமீபமாய் இருக்கிறது, முன் எப்போதையும் விட என்று உண்மையாக எண்ண துவங்குவோமேயானால் உண்மையாகவே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, கர்த்தருடைய ஆவிக்குரிய சத்தியத்திற்கு மதிப்பளிக்கிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய சத்தியத்தை நாம் ஒருபோதும் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் பிதாவாகி தேவன் அருளின சத்தியம், அவரது சத்தியத்திற்கு கொடுக்கக்கூடிய விசேஷித்த ஒரு மதிப்பை கர்த்தர் பல்வேறு விதங்களில் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சத்தியத்தை தன்னுடைய உணவாக, தன்னுடைய வழிகாட்டியாக கூட பேசியிருக்கிறார். ஆகவே Truth is the representative of Almighty God. பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் பிரதிநிதியாக தேவனுடைய வார்த்தையாகிய சத்திய வசனங்கள் ஜீவனோடும் வல்லமையோடும் தேவனுடைய திருச்சபைக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்ற மாபெரும் சத்தியத்தை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஆகவேதான் அந்த சத்தியத்தின் மூலம் தேவன் நமக்கு நினைப்பூட்டி எழுப்பிவிடும் காரியம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய மீட்பு வெகு சமீபமாய் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட விசேஷித்த இந்த தீர்க்க தரிசன எச்சரிப்பின் மூலம் ஏற்றகால உணவை கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அந்த ஏற்றகால உணவிற்கே உரிய விசுவாச கிரியைகளை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிகளை உண்மையாய் எடுக்கும் பட்சத்தில், உண்மையாய் நம்முடைய அர்ப்பணிப்பை நாம் ஏறெடுக்கும் முயற்சியில் ஈடுபடுவோமேயாகில், கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதற்கு நிச்சயம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதாக அவர் ஏற்கனவே வாக்குத்தத்தமும் செய்திருக்கிறார். ஆகவேதான் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற மாபெரும் வாக்குத்தத்தை அவர் மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் தீர்க்கதரிசன பாஷையில் தான் அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் அவருடைய பாத அங்கங்களை தனிப்பட்ட வகையில தனிப்பட்ட விதத்தில் இவ்விதம் தொடர்பு கொண்டு அவர் தன்னுடைய சத்தியங்களின் மூலம், பரிசுத்த ஆவியின் மூலம், மற்றும் ஏற்றகால துல்லியமான சத்தியங்களின் மூலம் நமக்கு விழிப்புணர்வை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே சுத்திகரிப்பின் பணியை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மில் தொடங்கி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் தற்போது என்பதை நாம் மனதார முதலாவது கவனத்தில் கொண்டு அவைகளை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து உற்று நோக்குகிறார். நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம் எப்படிப்பட்டது, அந்த விசுவாசத்தின் தன்மைகள் வேதத்தோடு இசைந்த தன்மைகளாய் இருக்கிறதா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நியமங்களோடு பொருந்தினவைகளாய் அவைகள் காணப்படுகிறதா, அல்லது அந்த விசுவாசத்தினுடைய காரியங்கள் எவ்விதம் முன்னோக்கம் அல்லது பின்னோக்கம் அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இவைகளையெல்லாம் முன்கூட்டியே நமக்காக, நம்முடைய மீட்பிற்காக அவர் அறிவிக்கிறார். தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய வசனத்தின் அடிப்படையில் சுத்திகரிப்பின் பணியோடு அவர் சோதிக்கும் பணியை, நம்மை சோதித்து பார்க்கக்கூடிய பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை நியாயம் தீர்க்கும் பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய விசேஷித்த பாத அங்கங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாம் வகுப்பார் விசேஷமா நிறைவேற்ற வேண்டிய ஆவிக்குரிய பணிகளை இந்த தீர்க்க தரிசன பாகத்தில் விசேஷமா அவர் கொடுக்கிறார். இந்த ஆவிக்குரிய பணிகளை, அதாவது வேறொரு வகையில் சொல்ல வேண்டுமானால் ஆவிக்குரிய ஊழியத்தின் பாகங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். அவைகளை இந்த தீர்க்க தரிசன வசன பகுதியில் லூக்கா 21 அதிகாரத்தில் பிற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வசன பகுதிகளில் அவர் கொடுத்திருப்பதை நாம் பட்டியலிடலாம். எப்படிப்பட்ட ஒரு பட்டியலை கொடுக்கிறாருன்னா, பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை நம்முடைய ஜீவியத்தில் மகிமைப்படுத்துதல். கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசன உணவு, அந்த தீர்க்க தரிசன ஏற்றகால உணவுல அடங்கியிருக்கக்கூடிய சாரம்சங்கள், அடங்கியிருக்கக்கூடிய ஆவிக்குரிய சத்தியத்தின் விசேஷித்த தாற்பரியங்களை நாம் பட்டியலிடும் போது, இரண்டாவதாக வேதாகமத்தின் நம்பகத்தன்மைக்கு சாட்சி பகிர்தல். இந்த விசேஷித்த ஆவிக்குரிய பணியை நம் மத்தியில நம் ஒவ்வொருவர் வசமும் அவர் ஒப்படைத்திருக்கிறார். மூன்றாவதாக மெய் விசுவாசத்துடன் வெளிச்சம் வீசுதல். நான்காவதாக சத்தியத்தின் படியே செயல்படுதல். ஐந்தாவதாக தேவ ஆறுதல் பெறுதல் மற்றும் உடன் அங்கத்தினரை ஊக்கப்படுத்துதல். ஆறாவது நாம் மகா பரிசுத்த விசுவாசத்தை சோதனைகள் மூலம் நிரூபித்து காண்பித்தல். ஏழாவதாக மெய் கிறிஸ்தவ குணலட்சணங்களை முழுமை பெற செய்தல். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பணிகளை கர்த்தர் இயேசு கிறிஸ்து விசேஷமாய் அவரது தீர்க்க தரிசன உணவுகளில் அவர் கொடுத்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் மற்றும் மத்தேயு சுவிசேஷம் மற்றும் சுவிசேஷங்கள்ல இதற்கு ஒத்திசைவான பகுதிகளை நாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் இதன் முழு பொருத்தத்தை, இதன் முழுமையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த பணிகளை கர்த்தர் இயேசு கிறிஸ்து லவோதிக்கேயா சபையின் கடைசி கால பாத அங்க வகுப்பினருக்கு பிரத்யேகமாக ஒப்படைத்திருக்கிறார். இந்த காரியத்தை நம்முடைய மூத்த சகோதரர் அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் தற்போது நாம் வாழும் காலப்பகுதியில் நம் வாழ்க்கையில் எப்படி கடந்து சென்று கொண்டிருக்கிறது, நாம் எப்படி இந்த ஆவிக்குரிய பணிகளை நாம் நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று தீவிரமாக பரிசீலனை செய்ய வேண்டும். தீவிரமாக நம்மை குறித்து நாமே சோதித்து பார்க்க வேண்டும். நம்மை குறித்து நாமே கண்காணிக்க வேண்டும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சோதனை மற்றும் இப்படிப்பட்ட ஒரு கண்காணிப்பு நிச்சயம் நமக்கு அவசியம் தேவை. இல்லாவிட்டால் என்ன நேரிடும்? இந்த கேள்விதான் மிக முக்கியமான அடுத்த ஒரு கேள்வி சகோதரர் அங்க கேட்கிறார். இல்லாவிட்டால் என்ன நேரிடும்? இந்த ஆவிக்குரிய பணிகளை ஒருவேளை கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லிய பிரகாரம் நாம் கேட்டு பிற்பாடு அவைகளை மறந்தால், அல்லது அவைகளை நாம் செய்ய தவறினோமேயாகில் என்ன நேரிடும் என்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எச்சரிப்பை கர்த்தர் மற்றொரு தீர்க்கதரிசியின் மூலம் கொடுத்திருக்கிறார். ஆகவே வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆபக்கூக் 2:4 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
இதோ அகங்காரியா இருக்கிறேனே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
அன்பானவர்களே, இப்போ வாசிக்க கேட்ட இந்த ஒரு சத்திய வசனம் ஆபக்கூக் தீர்க்கதரிசியினுடைய ஒரு தீர்க்கதரிசன பாகம். இதற்கு முந்தைய வசனங்கள்ல நாம் வாசித்திருப்போம் தரிசனம், தரிசனம், தரிசன காட்சி, தரிசனம் தாமதிப்பதை பற்றி அங்கே சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் அது முடிவிலே விளங்கும், அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று தெய்வீக திட்டத்தின் காரியங்களை சொன்ன தேவன் பிற்பாடு தொடர்ச்சியான இந்த ஆவிக்குரிய வசனத்தை அவரது திருச்சபைக்கே உரிய பாகமாக ஒப்பிட்டு பேசுறார். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா, இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல. இவர்கள் யாருக்கு பொருந்தக்கூடியதுன்னா, ஏற்கனவே நாம் பார்த்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒப்படைத்த அந்த ஆவிக்குரிய பணிகள் 7 பட்டியல் இட்டு நாம பார்த்தோம். அவைகளை செய்யாவிட்டால் என்ன நேரிடும் என்பவருக்கு தேவன் கொடுத்த ஒரு டைட்டில் அகங்காரி. அகங்காரி ஏனென்றால் தேவனுடைய ஏற்ற கால திட்டத்தை குறித்து ஆபக்கூக் தீர்க்க தரிசனத்தில் 2 முதல் 2 வசனங்களில் விவரித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தொடர்ந்து அவைகளை புரிந்து கொள்ளாத, அவைகளின்படி கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய வகுப்பினரை பற்றி அவர் பேசும்போது அகங்காரி என்ற ஒரு வார்த்தையை அவர் பிரயோகப்படுத்துறார். அன்பானவர்களே, தேவனுடைய ஏற்றகால திட்டத்தையும் ஆவிக்குரிய பணிகளையும் நம்புவதற்கு தேவையான விசுவாசத்தை நாம் ஒவ்வொருவரும் பயிற்றுவிக்க வேண்டும், பிராக்டிஸ் எடுக்கணுங்கிறார். ஆகவே தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஏற்றகால சத்தியங்கள் மற்றும் உபதேசங்கள், தெய்வீக திட்டத்தின் பாகங்கள், இவைகளை நாம் முறையாக கற்றுக்கொண்டு அதன் மீது நம்முடைய முழு விசுவாசத்தை வைத்து அந்த விசுவாசத்திற்கு நடத்தப்படக்கூடிய விசேஷித்த சோதனைகள் மற்றும் அனுபவங்கள், அதில் நம்முடைய சுத்திகரிப்பு, நம்மை சோதிக்கக்கூடிய பணிகள், இறுதியாக மெருகேற்றக்கூடிய விசேஷித்த ஆவிக்குரிய பணிகளுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒருவேளை அவ்வாறு நாம் காணப்படாவிட்டால், அப்படி நாம் செய்யாவிட்டால், நாம் தேவனுடைய பார்வையில் அகங்காரி, அதாவது நம் உள்ளத்தில் சுய சிந்தனையோடு சுய எண்ணங்களோடு செயல்படக்கூடிய மேட்டிமை நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுவிடும் அபாயம் இருக்கிறது. மட்டுமல்ல, நாம் சுய பலத்தை சுய சிந்தனைகளின் அடிப்படையில் தன்னம்பிக்கை உடையவர்களாய் பல சந்தேகங்களுடன் பின் நடைவை நாம் பெறக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகி தேவன் இவர்களுக்கே ஒரு எச்சரிப்பை லூக்கா சுவிசேஷத்தில் கூட தொடர்ந்து அதற்கு பின்வரக்கூடிய வசனங்களை கொடுத்திருந்தார். ஆகவே இவைகளை நாம் ஒப்பிட்டு நாம் அவைகளை ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்கு பயனுள்ளதாய் அமையும். ஆகவே நாம் தேவனுடைய ஏற்றகால உணவை லவோதிக்கேயா சபைக்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உணவுகளை நாம் மிகச்சரியாக நாம் கற்றுக்கொண்டு அந்த கற்றுக்கொள்ளும் விசேஷித்த உபதேசங்களின் மீது விசுவாசத்தை வைத்து அந்த விசுவாசம் நம்முடைய ஜீவியத்தில் பயனுள்ளதாய் நாம் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். மட்டுமல்ல, கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கூறின அந்த ஆவிக்குரிய பணிகளை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இவைகளை கர்த்தர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில காணப்படலன்னா இன்னொரு விதமான அபாயம் இருக்கிறத கர்த்தர் இயேசு கிறிஸ்து காண்பித்தார். லூக்கா சுவிசேஷம் 21:34 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். படிங்க.
உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள்.
அன்பானவர்களே, இதே வசனத்தை திருவிவிலியம் மொழிபெயர்ப்பில் நாம் வாசிக்கலாம். கீழே இருக்கு, நீங்க ஸ்லைடு பார்த்து படிங்க.
மேலும் இயேசு, உங்கள் உள்ளங்கள் குடி வெறி களி ஆட்டத்தாலும் இவ்வுலக வாழ்வுக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்த நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையா இருங்கள்.
அன்பானவர்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து இங்க மெய் திருச்சபை அவரது ஆவிக்குரிய தெய்வீக உணவை பெற்று செயல்படுத்தாமல் அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய வகுப்பார் எப்படிப்பட்ட நிலைமைக்கு சென்று விடுவார்கள் என்ற அபாயத்தை இங்கே பேசுறார். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டி, அங்க குறிப்பிடும் போது உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டம் மற்றும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையும் ஒரு வாய்ப்பு. அங்க ப்ரொடெஸ்டன்ட் பைபிள்ல கேஜேவில நம்ம பார்க்கிறோம் கவலையினால் பாரம் அடையாத அப்படின்னு. ஆனா ரியல் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குதுங்க? மந்தம் அடையிறது. இந்த வேடை வந்து இந்த வார்த்தையை வந்து நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லைங்களா. சோர்வா இருக்கிறவங்களை பார்த்து என்ன கேட்பாங்க, என்னங்க என்னாச்சு இல்லைங்களா. அன்பானவர்களே, நம்ம ஆவிக்குரிய நிலைமையில சற்று சிந்தித்து பார்க்கணும். சகோதரர்கள் கூட அருமையான இந்த பேனல் டிஸ்கஷன்ல அனலுள்ள நிலைமையை பற்றி, வெதுவெதுப்பாய் நாம் ஏன் இருக்கக்கூடாது என்பதை குறித்தும் தேவனுடைய சத்தியங்களின் மூலம் நாம் நல்ல ஒரு ஆலோசனையை, ஆவிக்குரிய உணவை நாம் பெற்றோம். ஆகவே நாம் மந்தம் அடையாதவாறு பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான கடமை என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆனால் இந்த மந்த நிலைமை, அதாவது ஒரு தேக்க நிலைமை, ஆவிக்குறி ஜீவித்து ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்படலாங்களாம். ஆகவே மூத்த சகோதரருடைய எழுத்துக்கள்ல அநேக சத்திய வசனங்களை அவர் மேற்கோள் காட்டி இவ்விதமாக எச்சரிக்கிறார். எப்படிப்பட்ட எச்சரிப்பு கொடுக்கிறாருன்னா பாருங்க, அவர் சொல்றாரு ரீப்ரின்ஸ் நம்பர் 3181 பேராகிராஃப் 4ல, He urges us that in view of the time and that we are children of the day, that we should not engage in worldly revelries, time killing pleasures. பாருங்க, டைம் கில்லிங் பிளஸர்ஸ், இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனையுமே என்னதாங்க, நேரத்தை கொள்ளையடிக்கும், நேரத்தை நம்மிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளும் அத்தனையும் நம்மை சுற்றி இருக்கு. அடுத்ததாக ஹார்ம்லெஸ் தோ தே பீ, அவைகள் வந்து நமக்கு தீங்கிழைக்காதவாறு நமக்கு தோன்றும் சொல்லுவாங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. டிவி பாக்குறது பிரச்சனை இல்லை, நாம மற்றது பாக்குறது பிரச்சனை இல்லை, அல்லது வேற சில வேலைகள் எல்லாம் நார்மலா எல்லாரும் செய்யறது தானே, உலகத்தார் செய்யறது தானே, அவைகள் பாவம் இல்லையே, அவைகள் தீமை இல்லையே என்று ஒருவேளை நம்மை திருப்திப்படுத்த அல்லது சமாதானப்படுத்த நம்முடைய மனமே ஒருவேளை முயற்சிக்கலாம். அங்கே தேவனுடைய பிள்ளை எச்சரிக்கிறார் இவ்விதமாக, அண்ட் தட் வி ஷுட் நாட் பி இன்டாக்சிகேட்டட் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், நாம் ஒருபோதும் இவ்விதமான களியாட்டுகளுக்குள்ள நாம் என்ன ஆயிடக்கூடாதுங்க, வீழ்ச்சி அடைந்திடக்கூடாது, இண்டாஸ்கேட் ஆயிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, ஆஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் சம் ஹேவ் அண்ட் இன்டாக்சிகேஷன் ஃபார் மணி, சிலர் இதுல மயக்கம் அடைஞ்சிருக்காங்க மதுபான பிரியரை போல, பணம் சம்பாதிப்பதில் ஒட்டுமொத்த கவனத்தோடு ஒட்டுமொத்த குறியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க, வெல்த் பல சொத்து பத்து சேர்ப்பதில் பல்வேறு வகைகளில் செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க. எங்கே மெய்த்திருச்சியின் வாய்ப்பில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் வேறு வகுப்பார் அல்ல அல்ல, இங்க மெய் திருச்சபிக்கே உரிய எச்சரிப்பான படிப்பினை தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கண்ணியை போல அது வராதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கான படிப்பினையை தீர்க்கதரிசன ஏற்றகால உணவின் மூலம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதர்ஸ் அண்ட் இன்டாக்சிகேஷன் ஃபார் பிசினஸ், ஒவ்வொருவருக்கும் பல பிசினஸ் இருக்குது, பல வகையான பணிகள் இருக்கு. நாம் சொல்வதெல்லாம் தேவ சித்தம் செய்வதற்கு நமக்கு தடையாய் இருப்பதற்கான காரணத்தை சொல்வதெல்லாம் நம்முடைய வேலைகளை தான் காரணமா சொல்றோம். அப்ப நாம் சிந்தித்துக் கொள்ளலாம் நம் ஒவ்வொருவருமே. அடுத்ததாக அதர்ஸ் ஃபார் ட்ரெஸ் போடுறது தப்புங்களா, தப்பு இல்லைன்னு நம்ம சொல்லுவோம், ஆனா அதுக்காக எத்தனை நேரம் செலவு பண்றாங்க. கர்த்தர் வெளிப்படையா பேசியிருக்காருங்க, அவர்களை வெளிப்படையா தான் சொல்லி ஆகணும், சத்தியதி சத்தியமா தான் தேவன் சொல்றார். ட்ரெஸ் எத்தனை நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க, அதை கலர் சூஸ் பண்றது, அதுக்கு டிசைன் சூஸ் பண்றது, பிராண்டட் சூஸ் பண்றது ட்ரெஸ். அடுத்தது அதர்ஸ் ஃபார் மியூசிக், மியூசிக் வேர்ல்ட் நிறைய இருக்கு, வெரைட்டி ஆஃப் மியூசிக் இருக்கு, இதெல்லாமே இன்டாக்சிகேஷன், எல்லாமே நம்மளை வந்துட்டு மயக்கத்தில் ஆழ்த்தி விடும், ஒரு வித மயக்கமான உலகம், போதை தரும் உலகம். இங்க பேசுறாரு அதர்ஸ் ஃபார் ஆர்ட், பல்வேறு கலைகள், அதுல தவறில்லை, இதுல தவறில்லை, அது ஒண்ணு இல்லை, இது ஒண்ணு இல்லை, நீங்க செய்யலாம், நாமளும் செய்யலாம், எல்லாரும் செய்யலாம். எது கொள்ளையிடப்படுகிறது? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய நேரம் அன்பானவர்களே, இவைகளை எல்லாம் நாம் இழக்கும் போது எதை இழந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதன் பின்னணியில் கர்த்தருடைய மாபெரும் சத்தியத்தை இழந்து கொண்டிருக்கிறோம், சத்தியத்தின் படியான ஜீவியத்தை இழந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய அருமையான விசுவாசத்தில் பின்னோக்கம் அடைந்து கொண்டிருக்கிறோம், ஆவிக்குரிய தேவனுடைய குணலட்சணங்களில் அதற்குரிய முதிர்ச்சி நிலைமையை அடையாமல் தேக்க நிலைமையை மந்த நிலைமையை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அங்கே விவரித்தார். மிக தெளிவாக தீர்க்க தரிசன வார்த்தைகளில் அவைகளை விவரித்தார். இவைகளிலே நம்மை குறித்து நாமே சோதித்து பார்க்க வேண்டும், பிறரை குறித்தல்ல, பிறரை நியாயம் திருப்பதற்காக அல்ல, நம்மை குறித்து நாமே நிதானித்து சோதித்து இவைகளில் நமக்குள்ள காரியம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. ஆகவே இவைகளை நாம் சோதித்து பார்க்கும் போதுதான் நம்முடைய கண்டிஷன், நம்முடைய நிலைமை என்ன நமக்கு தெரியும். தேவனுடைய பாத அங்க வகுப்பினர் தங்களுடைய இருதயங்களில் இவைகளை ஆராய்ந்து பார்க்கணுங்கிறார். மெய்யாகவே உண்மையாக அவர் இவைகளிலிருந்து விடுபட விரும்பினால், ஒருவர் இவைகளிலிருந்து விடுபட விரும்பினால் அவர் அதற்காக தேவனிடத்தில் ஜெபித்து தேவனிடத்தில் ஒரு உறுதியான உள்ளத்தோடு முன் வந்து அனுதினமும் அதற்கான உதவியை தேவனிடத்தில் கர்த்தர் மூலமாக கோரி பெற்று வைராக்கியத்தோடு பக்தி வைராக்கியத்தோடு அவைகளை அனுதினமும் நடைமுறைப்படுத்த முழு முயற்சி எடுத்தால் ஒழிய இவைகள் சாத்தியம் இல்லைங்கிற. ஆகவே இது சாதாரண கண்ணி இல்லைங்க, மாபெரும் கண்ணி, சாதாரண விஷயமா தான் இருக்கும். ஆனா உள்ள நுழைய நுழைய டிராப்பிங் தந்திரங்கள் சாத்தான் லவோதிக்கிய சபைக்கு வைத்திருக்கூடிய தந்திரங்கள் சாதாரணமானது இல்லைங்களா, மிக 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 நுண்ணிய நுணுக்கமான தந்திரங்கள், மில்லி மைக்ரான் அளவில் இருக்கக்கூடிய தந்திரங்கள். ஆகவே நம்ம எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு நாமே விளத்தள்ளும் சில ஏற்பாடுகளை நாமே செய்து கொள்வதற்கு சாத்தான் ஏற்பாடு பண்ணிட்டான். ஆகவே நாம் வெளியிலிருந்து தாக்குதல் வரும் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிறது. ஆகவே என்பவர்களே, நாம் மிகவும் கவனமாய் நம்முடைய இருதயத்தில் தெய்வீக சத்தியங்கள் குறிப்பாக தேவனுடைய திட்டத்தினுடைய ஏற்றகால உணவின் மீது நமக்கு உண்மையாகவே விசுவாசம் உள்ளதா என்பதை ஆராய வேண்டும். அப்படி ஆராய்ந்து நாம் ஜெபத்தின் மூலம் அதற்கான ஒரு உதவியை கோரும் போது பெறும்போதுதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உறுதி செய்கிறார் அவரது அன்பான மகனுக்கு அவரது அன்பான மகளுக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தின் இருதயம் தற்போது காணப்படுகிறது. ஆகவே இவர்களுக்கு என் பிதாவின் சித்தம் செய்வதற்குரிய அனுமதியை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரலாம் என்று ஊழியத்தின் அறுவடையில் பிரதான பணியாளராக தலைமை ஊழியராக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உடன் ஊழியராக நம்மை ஏற்றுக்கொள்வார். இல்லாவிட்டால் நாமும் கூட பெயரளவில் இருக்கக்கூடிய ஒரு புது சிருஷ்டியாக காணப்படும் அபாயம் இருக்கிறது அன்பானவர்களே. ஆகவே இவைகளை முக்கியமான ஆவிக்குரிய கடமையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுங்களாம். ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தீர்க்க தரிசன உணவினால் பாத அங்கங்கள் பல்வேறு முக்கியமான பணிகளை பெற்றிருக்கிறாங்க. அதுல அடுத்த ஒரு பணி என்னன்னா, விசுவாசத்தை சோதனைகளின் மூலம் நிரூபித்து காண்பித்தல். நம் விசுவாசத்தை சோதனைகளின் மூலம் நிரூபித்து காண்பிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆகவே என்பானவர்களே, இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியத்தில் பெறுகிறோம். நம்முடைய மூத்த சகோதரருடைய காலத்தில் விசுவாசம், தேவனரின் விசுவாசம், சத்தியங்களின் மீது கொடுத்த விசுவாசத்திற்கு பல சோதனைகள் வந்தது. அதுல ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கலாம். அதாவது சகோதரர் சார்லஸ் தேஸ் ரசல் அவர்களது காலத்தில், புறஜாதியாரின் முடிவின் காலத்தில், 1914 தேவனுடைய பரிசுத்தவான்கள் அவரோடு கூட மகிமையில் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்தார், எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த வருடமும் அதற்கு அடுத்த வருடமும் கடந்து சென்று அவரும் மாம்சத்தில் ஜீவியத்தோடு இருக்கும்போது விசுவாச வீட்டார் அனைவருடைய விசுவாசமும் மிகவும் ஆழமாக சோதிக்கப்பட்டது. பலர் விழுகையை நோக்கி செல்லக்கூடிய நிர்பந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க, அநேகர் சந்தேகப்பட்டாங்க. அன்பானவர்களே, இந்த அனுபவத்தில் கர்த்தர் அனுமதித்த இந்த அனுபவத்தில் சபை பெற வேண்டிய படிப்பினை என்ன, அதுதான் இங்க கேள்விங்கிற. ஏற்கனவே நமக்கு முன்னோடின தேவ பிள்ளைகள் விசுவாசின் சோதனைகள் மூலமாக கொடுக்கப்பட்ட அனுபவ பாடங்கள்ல அவர்கள் பெற்ற மாபெரும் ஆவிக்குரிய அனுபவம் அவர்கள் திரையை கடப்பதற்கு ஏதுவாக உதவினது என்ற மாபெரும் சத்தியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்களாம். ஏனென்றால் இந்த விசுவாச சோதனையின் காலகட்டத்தில் தான், அதாவது கிபி 1914 அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகள் அதிகம் அதிகமாக தேவனுடைய சத்தியத்தின் மூலம் ஏற்றகால உணவின் மூலம் சுத்திகரிக்கப்படுவதை உணர்ந்து கொள்ளவே முடிந்ததுங்களா. அதற்கு முன்பதாக அந்த காலம் இருந்தது. ஆனா இந்த விசுவாசத்துக்குரிய சோதனைகள் அனுமதிக்கப்படும் போது தேவனுடைய வசனங்கள் மற்றும் தீர்க்க தரிசனங்கள் எப்படிப்பட்ட விசேஷித்த நிகழ்ச்சிகளை சம்பவங்களை விளக்கிக் கொண்டிருக்கின்றன மற்றும் கர்த்தருடைய வருகையின் விதம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டு விசேஷித்த அந்த உணவை பெற்று அவர்கள் ஜீவிக்கும் போதுதான் அவர்கள் சோதிக்கப்படுவதையும் மென்மேலும் வரும் காலத்தில் அவர்கள் மெருகேற்றப்பட்டு திரையை கடப்பதற்குரிய அனுமதியை பெறுவார்கள் என்பதை குறித்தும் அவர்களுக்கு தேவனுடைய விசேஷ சத்தியம் அவர்களுக்கு விசேஷ ஆலோசனை வழங்கினதுங்களாம். ஆகவே தேவனுடைய ஜனத்தில் அநேக ரீதி மறந்து விடுகின்றனர், அநேக ரீதி மறந்து விடுகிறாங்க. ஒரு டெஸ்ட் விசுவாசத்துக்கு வரும்போது, ஒரு சோதனை விசுவாசத்துக்கு வரும்போது உடனடியாக பல குழப்பம், பல சந்தேகம், பல மிரட்சிகள் தான் வருது. ஆனால் கர்த்தர் நம் மத்தியில அந்த சோதனைகளின் மத்தியில நம்முடைய விசுவாசத்துக்கு அனுமதிக்கும் சோதனைகள்ல நாம் சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், நாம் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், நம்மை மெருகேற்றி இறுதியாக திரையை கடப்பதற்குரிய உதவியை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் என்ற விசேஷித்த விழிப்பை, விழிப்புணர்வை, ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே 1914 காரியத்தில் பிதாவாகி தேவன் தம் பாத அங்கங்களினுடைய ஆசீர்வாதமான நன்மைகளுக்காக அந்த இயல்பான தவறை அனுமதித்திருந்தார் என்பதை பின்னாட்களில் தான் அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆகவே தேவனுடைய ஜனங்களாகி நாம் கூட தெய்வீக பரிசுத்தத்தில் பூரணப்படுவதற்கு மேலும் வாய்ப்புகள் நமக்கு தற்போது அனுமதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தால் அவைகளை எண்ணி மகிழ்ச்சி அடையினும் கர்த்தருடைய ஆவியில் இணைந்து அவரது செய்திகளுக்கு உத்தம இறுதியத்தோடு சாட்சி பகர வேண்டும் என்ற காலகட்டம் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணரணும். அதற்கு மாறாக நாம் தடுமாற்றம் அடையக்கூடாது எவ்விதத்திலும். வருடங்கள் நியமிக்கப்படுது சில ஆராய்ச்சிகள்ல இப்படிப்பட்ட வகையில சம்பவங்கள் நிறைவேறும் என்று சகோதரர்களுடைய ஆவிக்குரிய ஆராய்ச்சிகள் மூலம் அனுமானங்கள் வைக்கப்படுது. அவைகளிலே ஒருவேளை நாம் தடுமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறோமா? இனி அடையக்கூடாது, தடுமாற்றம் அடைய வேண்டாம்ங்கிறார். ஏனென்றால் பாத அங்கத்தினர் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய ஆவிக்குரிய தெய்வீக பணி முழுமை பெறும்போது அவர்கள் ஒவ்வொருவரும் மகிமையடைவோம் என்ற ஆத்தும நங்கூரமான விசுவாசத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும். அதனால்தான் விசுவாசத்தினால் நாம் சோதித்து நிரூபித்து காண்பிப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தின் மூலம் தான் நம்முடைய சோதனையில நிரூபித்து காண்பித்து தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் அந்த விசேஷ சாட்சியத்தை பெற முடியும். ஆகவே நாம் தடுமாற்றம் அடைய வேண்டாம், கலக்கமடைய வேண்டாம், குழப்பமடைய வேண்டாம். தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆத்தும நங்கூரமான மாபெரும் சத்தியங்களின் மீது நம்முடைய விசுவாசம் ஒருமுறை பிரகாசிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் மெய்யான விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மீது நாம் மென்மேலும் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய விலையேற பெற்ற பொன், வெள்ளி, விலையுயர்ந்த கல் இவைகளை வைத்து நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய மாளிகையாக கர்த்தரால் இசைவாக ஆலயமாக மாளிகையாக கூட்டி கட்டப்பட்டுக் கொண்டு வருகிறோம் என்ற விசுவாசத்தை நாம் தொடர்ந்து உறுதியாக மரணபரியந்தம் பெற்றிருக்க வேண்டும். இந்த சுவிசேஷ யுக இறுதியில ஒவ்வொரு பாத அங்கமும் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியத்தை கர்த்தர் இவ்விதமுறைக்கிறார். தேவனுடைய திட்டத்தில் இந்த லவோதிக்கியா சபையின் ஒவ்வொரு பாத அங்கத்தினரையும் அவர் விசேஷமாக கருதி சிறப்புரிமைகள் பல கொடுத்து பல சாட்சியங்கள் கொடுத்து நம்மை நேசிப்பதினால் ஒவ்வொரு பாதாங்கமும் தனது விசுவாசத்தை நிரூபித்து காண்பிக்கும் வரையில் கதவு அடைபடாது. ஆகவே கோதுமை மணிக்குரிய தகுதிகளில் இருப்பவர்கள் ஒருபோதும் சோர்வடைய வேண்டாங்கிறது. ஆகவே நம்முடைய ஆத்மாவில் ஒருபோதும் இளைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போய்விட வேண்டாம்ங்கிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த பலியின் ஜீவிய உடன்படிக்கையில் இந்த பலியின் ஜீவியத்தை சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் சுயத்தை தியாகம் செய்து ஜெயம் கொள்வதற்கு விசுவாச கிரியைகளை சற்றும் தாமதமின்றி செய்து கொண்டிருக்கக்கூடிய விசேஷ வகுப்பாரை தான் கர்த்தர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய விசுவாச கிரியைகளை இனிவரும் நாட்கள்ல சற்றும் தாமதமின்றி செய்யணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை அறிந்து கொண்டார், மெசியா இயேசு கிறிஸ்தான் என்று அறிந்து கொண்டார், சற்றும் தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து சற்றும் தாமதமின்றி பிதாவின் சித்தத்தை செய்ய தொடங்கினார். ஆகவே தேவனுடைய விசேஷித்த குடும்பத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும் தங்களது ஆவிக்குரிய ஊழியத்தை, தங்களது ஆவிக்குரிய பணிகளை சற்றும் தாமதமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு படிப்பணியை, ஒரு பாடத்தை கூட கர்த்தர் இந்த விசுவாசத்தின் சோதனை காலகட்டங்களில் நமக்காக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சத்தியங்களுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாய் விசுவாசத்தை பயிற்சியினால் முயற்சியோடு முதிர்ச்சி அடைய வைக்கக்கூடியவர்களாய் நாம் மென்மேலும் நாம் மெருகேற வேண்டும் என்பதை கர்த்தர் கவனமாய் நமக்கான ஆலோசனை கொடுத்து அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளில் தீர்க்க தரிசன வார்த்தைகளில் மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறார். லூக்கா 21:28 நாம் வாசித்து கேட்போம், படிங்க.
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார்.
அப்போ தீர்க்க தரிசன உணவுகள் மீது நாம் முழு கவனம் வைத்து, அவரது ஆவிக்குரிய மற்ற சத்தியங்களின் மீதும் முழு கவனம் வைத்து நம்முடைய புரிந்து கொள்ளுதலை நாம் மேம்படுத்த வேண்டும். பரத்தை நோக்கி நம்முடைய கவனம் அதிகரிக்க வேண்டும். ஆகவே நாம் மேலானவைகளையே தேடக்கூடிய ஒரு நிலைமைக்கு முழு முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். ஆகவேதான் 2 பேதுரு 1:19 மிக அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை குறித்து கூறின தேவன் நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்கிற விளக்கு ஒப்பாக அந்த வசனத்தை பேசியிருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பிரகாசிக்கிற விளக்கு தேவனுடைய மாபெரும் தீர்க்க தரிசன வார்த்தைகள். நடந்தேற வேண்டிய அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கவனித்திருப்பது நமக்கு நலம் பயக்கும், நம்முடைய ஆவிக்குரிய நன்மைகளுக்கு அது ஊற்றும் காரணியமாயிருக்கும். ஆகவே என்பானவர்களே, அப்படி கவனிக்கும் போது வருடம் 2014 பிற்பாடு சில சம்பவங்களை அங்க பட்டியல் கொடுக்கிறார். பாருங்க, 2014 பின்னாடி உலகம் சந்தித்து வரக்கூடிய பெரும் நெருக்கடிகளை பட்டியல் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட நெருக்கடிகள் இருக்குன்னா, படிச்சிருங்க சிஸ்டர், தொடர்ந்து படிங்க.
நிதி இடர்பாடுகள், வேலையில்லா திண்டாட்டம், தீவிரவாதம், தண்ணீர் தட்டுப்பாடு, வருமான ஏற்றத்தாழ்வு, சட்டத்திட்ட மாற்றங்களும் அதன் தோல்விகளும், சீதோஷ்ண நிலை மாற்றங்கள், உலக நாடுகளில் ஆளுகை தோல்விகள், உணவு பற்றாக்குறை, தொழில்நுட்பம், நிதி நிறுவன தோல்விகள், சமுதாய புரட்சி மற்றும் போர்கள்.
அன்பானவர்களே, இப்ப வாசிக்க கேட்ட இத்தனை நெருக்கடிகளும் சாதாரணமானவை அல்ல. இவைகள் எங்க அழைத்துட்டு போக போகுதுன்னா, 2014 பின்னாடி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசன வார்த்தைப்படிதான் இந்த சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கு, விஸ்வரூபம் எடுக்குது. இவைகள் எங்க அதிகரிச்சு எங்க கூட்டிக் கொண்டு செல்லும்னா, விசேஷமா இவைகள் மகா உபத்திரவ காலத்தில் விள வைக்கும் அடையாளங்கள். இவைகள் சாதாரணமானவைகள் அல்ல, இவைகள் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகிக் கொண்டிருக்கு. இவைகள் அடையாளங்கள், இதெல்லாம் சயின்ஸ் அடையாளங்கள், அடையாளம் காமிச்சிட்டார். இப்படித்தான் இவைகள் எல்லாம் நடக்க போகுது. அன்பானவர்களே, மகா உபத்திரவ காலத்தை நோக்கி உலகத்தின் அமைப்புகள் மற்றும் மிருகம் மற்றும் மிருகத்தின் சொரூபம் மற்றும் உள்ள அனைத்து சாத்தானுடைய ஏற்பாடுகளும் தீவிரித்து சென்று கொண்டிருக்கு. ஆனால் மெய் திருச்சபை மாத்திரமே தனது மீட்பு சமீபமாய் இருப்பதற்காக தங்களது தலைகளை உயர்த்தி பார்த்து கர்த்தரால் மீட்படைவதற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய காத்திருப்பு, ஆவிக்குரிய எதிர்பார்ப்பு நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இடம்பெற வேண்டும். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், இந்த ஆவிக்குரிய வசனங்கள்ல பல்வேறு சம்பவங்களை அவர் குறிப்பிட்டார். பாருங்க, எடுத்துக்காட்டா சகோதரர்கள் படங்கள் மூலம் காண்பிக்கிறாங்க, பல வகைகளா நெருக்கடிகள் இந்த உலகம் முழுசும் சென்று கொண்டிருக்கு. இந்த பூமியினுடைய அரசாங்க அமைப்புகளை அழித்தல் மற்றும் பொது ஜனங்களுடைய உரிமைகளுக்காக போரிடுதல் ஆக இரண்டு காரியங்களும் இன்னும் அதிகமா நடக்க போகுது தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில். இந்த இரண்டு காரியங்களும் எதை குறிக்குது என்றால், எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியும் விதத்துல மனுஷர் மத்தியில இஸ்ரேலை தலைமையாக கொண்டு ஸ்தாபிக்கப்படுவதற்குரிய முக்கிய ஆயத்த பணிகள்ங்கிற முக்கியமான ஆயத்த பணிகள். அதை குறித்து சகோதரர் ஃபோர்த் வேல்யூம்ல மற்றும் பிப்த் வேல்யூம்ல அநேக வேதாகம விளக்கு உரை பகுதிகளில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே நாம் வாழும் காலங்கள்ல இந்த அடையாளங்கள் மிக அதிகமா வளர்ச்சி அடைந்து தீவிரித்து செல்வதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் வாழும் காலம் நம்முடைய மீட்பின் வெகு சமீபமான வாசல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது, நம்முடைய உள்ளம் மந்தமடைந்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நமக்குரிய கடைசி நாளாக, இந்த மாம்ச ஜீவியத்தில் இறுதி நாளாக நாம் கர்த்தருடைய ஆலோசனை பெற்று உண்மையாகவே கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமே ஆகில், அந்த அர்ப்பணிப்பை முழுமை செய்வோமே ஆகில், கர்த்தர் நமக்கிட்ட இந்த லவோதிக்கிய சபைக்கே உரிய பணிகளை விசுவாசத்தின் இருதயத்தோடு விசுவாசத்தின் பயிற்சி மிக்க குணாதிசயங்களோடு நாம் ஏறெடுப்போமே ஆகில், நாமே அவருடைய வீடாயிருப்போம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது மாத்திரமல்ல, கர்த்தராக இயேசு கிறிஸ்து மாபெரும் தன்னுடைய ராஜ்யத்தினுடைய பூமிக்குரிய பாகத்தை அவர் நிறைவேற்றும் போது, அதற்குரிய ஆயத்த பணிகளை செய்யும் போது, அதற்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கூடிய தடைகளை அவர் அகற்றி போட்டுக் கொண்டிருக்கிறார்களாம். பெரும்பாதை வழிக்கே உரிய பாதைகளை அவர் செப்பனிட்டுக் கொண்டிருக்கிறார்களாம். அதை குறித்து எசையா மூலம் அவர் கூறும்போது, எசையா 62:10 படிங்க.
வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள்.
அன்பானவர்களே, வாசிக்க கேட்ட இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் விசேஷமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தில் விசேஷித்த பணிகளை எவ்விதம் மேற்கொள்ள போறார் என்பதை விளக்கக்கூடிய ஒரு வசன பகுதிகளா இருக்கு. ஆகவே நாம் இவைகளை எல்லாம் கருத்தாய் சிந்தித்து பார்க்கணுங்கிற அன்பானவர்களே, ஆவிக்குரிய விழிப்பை பற்றி லூகா சுவிசேஷம் 21:36 கர்த்தர் கூறும்போது படிங்க.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த விசேஷித தீர்க்க தரிசன வசனத்துல அவர் நமக்கான ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இந்த லவோதிக்கிய சபையினுடைய இறுதி பாதாங்க வகுப்பினருக்கே உரிய பிரத்யேக ஒரு எச்சரிக்கை. இவைகளுக்கு தப்பி நான் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்கணும்னா எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய விழித்திருப்பை பற்றி கூறும்போது நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்து விழிப்பாயிருக்க வேண்டும், நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களை குறித்து. அடுத்ததாக தேவனுடைய சத்தியங்கள் மற்றும் தீர்க்க தரிசன எச்சரிப்புகள் இவைகளை குறித்து விழிப்பாயிருக்க வேண்டும். இவைகள் இவைகள் இந்த இரண்டு வகை விழிப்புகள்லையும் நாம் முழு கவனத்தோடு இருக்கணுங்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஞானமான திட்டம் மற்றும் வழிநடத்துதல் தற்போது எப்படி சென்று கொண்டிருக்குன்னா, உறுதியானதும் மிக மிக துல்லியமுடையதுமாய் நடந்து கொண்டிருக்கு, சென்று கொண்டிருக்கு. ஆகவே பாத அங்கங்களாகி நாம் ஒருவரும் ஏதோ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் சாதாரணமா நடந்து கொண்டிருக்கு, இயல்பா நடந்து கொண்டிருக்கு, அவைகள் எப்பொழுதும் போலதான் நடந்து கொண்டிருக்கு என்று நினைத்துவிடக்கூடாது. பேதுரு அப்போஸ்தலன் அதற்குரிய எச்சரிப்பை தனது வசனத்தில் கொடுத்தார். கடைசி நாளில் பரியாசக்காரர் வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாம் சகலமும் முன்பு நடந்தது போலவேதான் நடந்துட்டு இருக்கு என்று. ஆகவே அப்படிப்பட்ட அதற்கொத்த மனநிலைமைக்கு நம் ஒருபோதும் சென்று விடக்கூடாதுங்கிறார். ஏனென்றால் நம்முடைய சிந்தனைகள் அல்லது நம்முடைய அனுமானங்கள் மற்றும் ஆராய்ச்சிகள் அல்லது நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஒருவேளை பர்சனலா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு ஏமாற்றத்தை கூட தரலாங்களாம், ஏமாற்றத்தை கூட தரலாம். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவைகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்களாம். நம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த ஏமாற்றங்கள் மற்றும் தோல்விகள் மற்றும் விரக்திகள் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கூடிய அவமானங்கள் நிந்தைகளிலிருந்து நம்மை ஏற்ற நேரத்தில் விடுதலை செய்யவும் ஆச்சரியமான காரியங்களில் நம்முடைய தலையை உயர்த்தவும் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்ற நல் நம்பிக்கையை நாம் பெற வேண்டும். அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே நாம் ஒருபோதும் சோர்வடைய கூடாதுங்கிறார். லவோதிக்கியா சபையின் கடைசி காலங்களில் நம்முடைய இழப்புகள் எப்படிப்பட்டதா வேணாலும் இருக்கலாம், நம்முடைய தோல்விகள் நம்மை அமிழ்த்துவதாக கூட இருக்கலாம், அல்லது நாம் பல வகையான ஏமாற்றங்கள்ல பீடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நம் ஒவ்வொருவருடைய தலைகளை உயர்த்துவதற்கும் நம்மை மீட்பதற்கும் கர்த்தர் வல்லமை பெறுத்தவராய் இருக்கிறார். ஆகவேதான் நம் ஒவ்வொருவரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்த சத்தியங்களை நேசித்து அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய பணிகளில முழுமையாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முன் வர வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் ஏற்கனவே அந்த ஏழு வேலைகள் பட்டியலில் நம்ம ஸ்டடி பண்ணும்போது உடன் சகோதரருக்கு உதவுதல், இதை குறித்து சகோதரர் ரசல் அவர்கள் சொல்லும்போது அநேக வசனங்களின் அடிப்படையில் தான் அவர் கருத்தை அங்கே தேவனுடைய சத்தியத்தை வெளியிட்டார். நம்மை விட தாழ்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர்களை நாம் பார்க்கும்போது நாம் நம்மையே முதலாவது தாழ்த்த வேண்டும். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்மை முதலாவது தாழ்த்தி ஆவியில் சத்தியத்தில் அவர்களுக்கு உதவக்கூடிய நிலைமைக்கு நாம் மாற வேண்டும்ங்கிறார். ஏனென்றால் இதை கர்த்தர் இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு சகோதரர் தன்னுடைய உடன் சகோதர அங்கங்களுக்கு தன்னை தாழ்மைப்படுத்தி தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறார், இதை கவனிக்கிறார்களா? கர்த்தர் கடைசி நாட்கள்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய பிரத்யேக பார்வை இதன் மத்தியத்தில் வீசிக் கொண்டிருக்குதுங்கிறார். ஆகவே இந்த உபத்திரவ காலம் சடிதியில் வரப்போகுது, அதற்கே உரிய அனைத்து பணிகளும் அங்கே நடந்து கொண்டிருக்கு. ஆகவே நாம் விழிப்புடன் இருந்து உபத்திரவ காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம் செவ்வனே மிகச்சரியாக முடிக்க வேண்டும். அந்த வேலையை முடித்த பிற்பாடு நமக்கான மாறுதல் வரும் வரைக்கும் நாம் சற்று பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருத்தல் நிகழ்ச்சியை கர்த்தர் விவரிக்க தொடங்கினார். வேலைகள் எல்லாம் முடிக்கும் போது சற்று பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய ஒரு ஊழியத்தின் பாகத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நியமித்திருக்கிறார். ஆகவே அதை குறித்து அவர் எப்படி விவரிக்கிறார்னா, லூக்கா 21:19 நாம் படிக்கலாம், வாசிங்க.
உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள்.
அன்பானவர்களே, அப்போ இந்த ஆவிக்குரிய வசனம் தீர்க்க தரிசனமாகவும் மற்றும் ஆவிக்குரிய கட்டளையாகவும் ஆலோசனையாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இவர்களை நாம் கருத்தாய் ஆராயணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த ஆவிக்குரிய சத்தியத்தின் மூலம் நமக்குரிய கடைசி நேர பிரத்யேக பொறுப்பை தனிப்பட்ட ஊழியத்தின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாகத்தை இங்கு விவரிக்கிறார்களா. நாம் பொறுமையினால் நம் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஒர்க்கை, இந்த ஆவிக்குரிய பணியை நாம் எப்படி செய்யலாம்? முதல்ல இதற்குரிய சத்தியத்தை கர்த்தரிடத்தில் நாம் பெற வேண்டும்ங்கிறார். ஆகவே பொறுமைனா என்ன? இதற்குரிய விளக்கத்தை அவர் கொடுக்கும்போது ஹிப்போமோனி என்ற ஒரு கிரேக்க வார்த்தை இங்கே பொறுமை என்ற பதத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஹிப்போமோனினா அதனுடைய முழு விளக்கம் தீமையை முழு விருப்பத்துடன் சகிப்பதை வலியுறுத்துகிறது, சாதாரணமாக சொல்லுங்கிறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த இறுதியில் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடி விசேஷித்து அந்த பணியை முடிக்கும் போது சற்று பொறுமையோடு இருப்பதற்குரிய அந்த காலகட்டத்தில் அனுமதிக்கும் போது தீமையை முழு விருப்பத்துடன் சகிக்கக்கூடிய டியூரேஷன் பீரியட், ஒரு குறிப்பிட்ட காலத்தை அனுமதிச்சிருக்கிறார்களாம். ஆகவே நாம் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இப்படிப்பட்ட ஒரு நூதனமான அல்லது ஒரு புதுமையான காரியம் நம் வாழ்க்கையில் இடம்பெறும். ஆகவே அதை நம்ம சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. ஆகவேதான் விசுவாசத்துக்கு வரக்கூடிய சோதனைகளை குறித்து சொல்லும் போது அவைகள் ஏதோ புதுமை என்று நீங்கள் எண்ணாமல், ஏனென்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து முன்னதாகவே சொல்லியிருக்கிறார், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ள வேண்டிய கட்டாய நிலைமை உங்களுக்கு இருக்குன்னு கர்த்தர் ஏற்கனவே நம் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இவைகளைத்தான் இப்ப நம்ம தற்போது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு நேரிடக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையில தீமைகளை முழு விருப்பத்துடன், அங்கதான் இருக்குங்க விஷயம், எத்தனை பேர் தயாரா இருக்கிறோம், என் வாழ்க்கையில தீமை வரும்போது நான் விரும்புவேனா? எப்படி விரும்பணும்? முழு விருப்பத்தோடு, முழு விருப்பத்தோடு, முழு விருப்பத்துடன் சகிப்பதை, சகிப்பதை தான் சொல்ற, சகிப்பதை வலியுறுத்துகிறதுங்களா? ஆகவே இந்த ஆவிக்குரிய சத்தியத்தின் மூலம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கோதுமை மணிக்கே உரிய இறுதி தகுதி நிலைமையை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது மறுக்க முடியாத சத்தியம். ஆகவேதான் இந்த சத்தியத்தில் அவர் நேர்த்தியாக இவைகளை விளக்குகிறார். ஆகவே அன்பானவர்களே, இங்கே சீசர் வகுப்பாராகி நமக்கு நேரிடக்கூடிய அனைத்து துன்பங்கள், சோதனைகள் அனுமதிக்கப்படும் போது நாம் நினைக்கலாம், இந்த சோதனைகள், இந்த உபத்திரவங்கள், துன்பங்கள் இருந்து எப்படியாவது தேவன் நம்மை என்ன பண்ணிடுவார், காப்பாற்றிடுவார், காப்பாற்றிடுவார், பாதுகாத்துருவார் என்று இறுதி நேரத்தில் நினைக்க கூடாதுங்களாம், நினைக்க கூடாதுனே சொல்றார். ஏனென்றால் வருங்காலத்தில் நிறைவேற வேண்டிய தேவனுடைய வாக்கு தத்தங்களின் மீதான நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் தேவன் சோதித்து புடமிட்டு தகுதியுள்ளவராக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் முயற்சிக்காக அவர் நம்மை காப்பாற்ற முன்வரது இல்லைங்களா, நம்மை பாதுகாக்க முன்வரது இல்லைங்களா? டீப் ட்ரூத் கொடுக்கிறாரீங்க. என்ன செய்யறாரு அப்படின்னா, சாத்தானாலும், சாத்தானால் குருடாக்கப்பட்ட விழுந்து போன தூதர்களாலும், அவனது ஊழியக்காரர்களாலும், கள்ள சகோதரர்களாலும், மற்றும் உலகத்தில் நமக்கு எதிரானவர்களாலும் நம்மை எதிர்த்து விளத்தள்ளக்கூடிய மாபெரும் போராட்டங்கள், சோதனைகள் நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக நிலைநிறுத்தப்படும் போது நம்முடைய தனிப்பட்ட கீழ்ப்படிதலோடு, நம்முடைய முழு சக்தியும் திரட்டி பிரயாசத்தோடு அர்ப்பணிப்பை அந்த நேரத்தில் எவ்விதம் கொடுக்கிறோம், எவ்விதம் பலி செலுத்துகிறோம் என்ற இருதயத்தின் நிலைமைக்காக அப்படி விட்டு வைக்கிறார்களா? அந்த இருதயத்தின் நிலைமை தான் முக்கியம். ஹார்ட் கண்டிஷன், தி ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் தி ஹார்ட் கண்டிஷன் ஆஃப் செயின்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைனல் ஸ்டேஜ் ஹார்ட் கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு கூட அப்படிப்பட்ட தெய்வீக உதவி கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டது கெத்செமனே அவர்ஸ்ல, நாம் அறிவோம் இல்லைங்களா? மீண்டும் எப்போது கொடுக்கப்பட்டது? தேவ சத்தியத்தின் மூலம் நாம் ஆராய்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தலையாகி அவருக்கு செய்தது போல சரீரமாகி நமக்கும் பிதாவாகி தேவன் செய்யும் போது நம்முடைய விசுவாசத்தை நாம் விட்டுவிடக்கூடாது, நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை அப்பொழுதுதான் இறுதியத்தில் முழுமையாக வைக்கணும் அன்பானவர்களே. ஆகவே இவைகளுக்கு என்ன தேவைனா, நீடிய பொறுமையுடன் கூடிய சகிப்புத்தன்மை தேவைங்களா? அதனாலதான் கர்த்தர் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்ற மாபெரும் சத்தியத்தின் மூலம் நம்மை உணர்வுள்ள இருதயத்தோடு தட்டி எழுப்புகிறார்களா, நினைவூட்டுகிறார். ஆகவே நம் ஜீவியத்தில் முழு பலத்துடன் நாம் தீமையை முழு விருப்பத்துடன் சகிப்பதற்கு முன்வரணும். முன்வருவதோடு மாத்திரமல்ல, அவைகளை ஜீவியத்தில் செயல்படுத்தணுங்கிறார். அப்படி செயல்படுத்தும் போது தெய்வீக கண்ணோட்டத்தில் நாம் திரையை கடக்கக்கூடிய தருணம் அன்றே நடக்குங்களாம், அன்றே நடக்குங்களாம். ஏனென்றால் நம்முடைய விசுவாசமானது அதனுடைய முழுமையான பணியை நிறைவேறும் போது கதவு நமக்கு திறக்கப்படும் என்ற மாபெரும் வாக்கு தத்தம் புத்தியுள்ள கன்னிகை வகுப்பாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அன்பானவர்களே, இந்த தெய்வீக கண்ணோட்டத்தில் நமக்கான சோதனைகளை உண்மையாகவே மகிழ்ச்சியுடன் கடந்து மேற்கொள்ளலாம்ங்கிறார். ஆகவே நாம் ஒருபோதும் பயந்து விடக்கூடாது, சோர்வடைந்து விடக்கூடாது, கலக்கமடைந்து விடக்கூடாது, திகிலடைந்து விடக்கூடாது. ஆகவே நாம் விசேஷமாக கர்த்தருடைய போதனையிலே சாரமேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உப்பை போல தேவன் நம் ஒவ்வொருவரையும் சாரமேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தைகள் மூலம் அவைகளை இன்னும் அதிகமாக ஸ்திரப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்து 2:2 சில சத்திய விளக்கங்களை கொடுக்கும் போது விசேஷித்த ஒரு காரியத்தை கொடுக்கிறார். பொறுமையை குறித்து பேசும்போது அன்பை காட்டிலும், ஏன் அன்பை காட்டிலும் நீடிய பொறுமையை சிறந்ததாக தேவன் குறிப்பிடுகிறார். மிக முக்கியமான கேள்வி. நாம் வந்து சத்தியங்களை கற்றுக்கொண்டிருக்கும் போது அன்பு, பரிபூர்ண அன்பு, அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தினுடைய பினிஷிங் பாயிண்ட், இல்லைங்களா? முற்று பெற வைக்கும் மகத்தான ஒரு அரிய ஒரு வாய்ப்பை பரிபூர்ண அன்பு பெற்றுத் தருகிறது என்பதில் மாற்றம் இல்லை. இருந்த போதிலும் தேவன் இந்த ஒரு கேள்வியை நம்ம மத்தியில் கேட்டு நமக்கு ஒரு புரிந்து கொள்ளல் ஏற்படுத்துறாருங்களா. எப்படின்னா, ஏன் அன்பை காட்டிலும் நீடிய பொறுமையை சிறந்ததாக அப்போஸ்தலர் பவுல் மூலமா தேவன் கூறுகிறார் என்ற கேள்விக்குரிய விடையை நாம் தற்போது தியானிப்போம். பாருங்க சகோதரர் அவர்கள் அவருடைய சிக்ஸ்த் வேல்யூம்ல ஒரு முக்கியமான ஒரு டயக்ராம் கொடுத்தார். நான்கு விதமான வட்டப்பாதைகள், அதுல ஃபர்ஸ்ட் குவார்டர் ரவுண்ட் தேவன் மீது அன்பு, அது கடமையின் அடிப்படையிலானது முதல் வட்டம். அடுத்த கால்பகுதி தேவன் மீதான அன்பை அதிகரிக்க செய்தல் நம்ம ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் நீல ஆழ அகல உயரங்கள். அடுத்ததாக மூன்றாவது ஒரு கால்பாதை சகோதர அன்பு, அவைகளில் அனுபவங்கள் சோதனைகள். மற்றும் இறுதியில ஓட்டத்தை முடிக்கும் போது அக்காப்பே பரிபூர்ண அன்பை நோக்கி முன்னேறும் போது சத்துருக்களை நேசிக்கக்கூடிய அன்பை நாம் பெறும்போது அந்த பாதையின் பயணம் முடிவுக்கு வருவதாக நாம் எண்ணும் போது அங்கேதான் கர்த்தர் தலையிடுகிறார். பாருங்க அடுத்ததாக இந்த சத்துருக்களை நேசிக்கும் அன்போடு இப்ப தேவன் என்ன கொடுக்கிறாருன்னா நீடிய பொறுமைக்கான சோதனையை கொடுக்கிறாங்களா. அடிஷனல் அந்த மீட்பு சமீபம் ஆயிடுச்சுன்னா நீடிய பொறுமைக்கான சோதனையை ஒவ்வொரு கோதுமை மணியும் கடந்துதான் வரணும். அப்படி கடந்து வரும்போது அவர்களுக்குரிய ரிவார்டு, அவர்களுக்குரிய வெகுமதி என்னன்னா கிரீடம். ஆகவே சத்துருக்களை நேசிக்கும் அன்பு, அதாவது பரிபூர்ண அன்பை நாம் கடந்து விட்டோம் என்றால் உடனடியாக நாம் சிந்தித்து விடக்கூடாது, நாம் பணிகளை முடித்தாகி விட்டது என்று. நாம் நீடிய பொறுமைக்கான சோதனையில தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்னா அனுமதிக்கப்பட்டு காத்திருப்பில் வைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அப்படின்னா இந்த நீடிய பொறுமை அன்பை காட்டிலும் ஏன் சிறந்ததாக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்விக்குரிய விடையை இவ்விதமா தான் தேவன் கொடுக்கிறாருங்களாம். பரிபூர்ண அன்பை மட்டுமல்ல மற்ற தெய்வீக குணலட்சணங்களையும் நமக்குள் இறுதியாக வேர்கொள்ள செய்து அந்த குணங்களை நிரூபித்து காண்பித்து சோதனையின் மூலம் அவைகளை முழுமையாக நிரூபித்து காண்பித்து எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை தேர்ச்சியடைய செய்வது நீடிய பொறுமை என்ற விசேஷித தெய்வீக குணம் தாங்கிறது. ஆகவேதான் இந்த பரிபூர்ண அன்பை ஒருவர் அடைந்தாலும் கூட நீடிய பொறுமைக்கே உரிய சோதனைகள் மற்றும் உபத்திரவங்கள்ல சில அனுமதிகள் சம்பந்தப்பட்ட அந்த விசுவாசிக்கு கொடுக்கப்படும். பிரத்யேகமா அவர் அந்த நீடிய பொறுமையின் படி அவர் செயலாற்ற வேண்டும். செயலாற்றும் போதுதான் ரிசல்ட் கிடைக்குங்கிறார். அன்பானவர்களே, இப்படி நீடிய பொறுமையுடன் பாத அங்கங்கள் நிற்க வைப்பதில் தேவன் எவ்வளவு காலம் விரும்பி இருக்கிறார்? முக்கியமான கேள்வி இல்லைங்களா. நீடிய பொறுமை வேணும் நம்ம பார்க்கிறோம், ஆனா அந்த நீடிய பொறுமையுடன் பாத அங்கங்கள் இறுதியில கடைசியா பைனலா எவ்வளவு காலம் நிற்கணும்னு பிதாவாகி தேவன் விரும்பி இருக்கிறார் என்றால், இறுதியின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அன்பானவர்களே, எவ்வளவு காலம் விரும்பி இருப்பார்னா அது தேவனுடைய ஆதீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் தான். ஆகவே நாம் அனுமானிக்க முடியாதுங்கிறார். இருந்த போதிலும் இந்த பொறுமையின் பரீட்சை தான் கோதுமை மணிக்குரிய இறுதி பரீட்சை, கடைசி பரீட்சை. எனவே விசுவாசமும் நீடிய பொறுமையும் அதன் பூரணமான பணியை செய்து முடிக்கும் வரைக்கும் தேவன் அந்த காலத்தை அனுமதித்திருக்கிறார் என்ற ஆவிக்குரிய ஆலோசனையை தேவனிடத்தில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்ற படிப்பினையின் அனுபவ பாடத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து சபைக்காக கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த அடிப்படையில தான் நாம் இந்த ஆவிக்குரிய தியானத்தை நாம் அனைவரும் ஆராய்ந்திருக்கிறோம். ஆகவே இந்த நீடிய பொறுமையினுடைய முக்கியத்துவத்தை எபிரேயர் கழுத நிருபத்தில் தேவன் மீண்டும் அதை விவரிக்கிறார். எபிரேயர் 10:35 ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆகவே இந்த நீடிய பொறுமைக்கான சோதனை நடக்கும் போது தேவனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பா என்ன தைரியம் வேணும்னா மன தைரியம் வேணுங்களாம். மன தைரியத்தை தேவன் கொடுக்கிறாருங்களாம். இது உலகத்தார் சொல்ற மாதிரியான தைரியம் அல்ல. தைரியம் வீரம் என்று மாம்சத்துக்குரிய சிந்தனையில் அவங்க சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட தைரியம் அல்ல. இது தீமையை முழு விருப்பத்துடன் சகித்து தேவனை மகிமைப்படுத்தி நிற்பதற்கே உரிய விசேஷித்த மனதைரியம், விசேஷித்த மனதைரியம். இந்த மனதைரியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும் அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை தாமதப்படுத்தக்கூடாதுங்கிற. ஆகவே இந்த விசேஷித்த மனதைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அப்ப த ட்ரூ சைன்ட் என்ன செய்வார்னா இந்த தேவன் கொடுத்த இந்த மனதைரியத்தை கேட்ச் பண்ணிருப்பார். த ஹோல்டிங் த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் எப்படி வச்சிருப்பாரு, தைரியம் டேர்னஸ் யூத ராஜசிங்கத்தினுடைய சிங்க குட்டியாக அவர் ஜீவித்துக் கொண்டிருப்பார். தீமையின் அனுமதியை மன விருப்பத்துடன் தாழ்மையாக அர்ப்பணிப்பின் சிந்தையுடன் ஏற்றுக்கொண்டு யோபுவின் மனநிலைமைக்கு ஒத்ததாக அவர் மாறியிருப்பார்களாம். பிதாவாகி தேவனுடைய சித்தத்திற்கு அவர் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து தன்னுடைய சகல இக்கட்டுகளுக்காகவும் தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு நன்றி கூறிக் கொண்டிருப்பார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த இறுதி பரீட்சையின் பொறுமைக்கான காலகட்டங்கள் நமக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தொடர்ந்து அவர் அடுத்த வசனத்தில் சொல்றாரு, இப்படி அவர் சொல்லிட்டு மனதைரியத்தை குறித்து சொல்லிட்டு 36 வசனத்தில், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு, நம்ம கண்டிப்பா அதுதான் நம்ம எல்லாருடைய இலக்கு, வாக்குத்தந்தம் பண்ணப்படுதை நாம் பெறணும், அதற்காகத்தான் பரமளிப்புக்குள்ள தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன வேணுங்க, என்ன இல்லாம நம்ம பெற முடியாதுங்க, நீடிய பொறுமை இல்லாம. பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது, ஒருவேளை பொறுமை இல்லைனா, பொறுமை இல்லைனா, நீடிய பொறுமைக்கான பரிசுக்கு நம்ம ஆயத்தமா இல்லைனா, நிச்சயமாக தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஒரு வேளை செய்திருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்குரிய வாய்ப்பை இழந்து விடுவோம். ஆகவே அன்பானவர்களே, நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய தீர்க்க தரிசன உணவுகளின் மூலமாக இந்த லவோதிக்கியா சபையின் இறுதி பகுதியில் சபைக்கான படிப்பினைகள் மற்றும் எச்சரிப்புகள் மற்றும் ஆலோசனைகளை சற்று நேரம் நாம் ஆராய்ந்தோம். தேவன் இவ்வளவு கிருபையாய் நமக்கான வாய்ப்புகளை வைத்திருக்கிறார். ஆகவே நீடிய பொறுமையோடு இந்த ஓட்டத்தை நிறைவு செய்ய தேவன் தாமே நம்ம ஒருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.